வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
சென்றோம்.
இன்றைய சிந்தனை துளிகள் நெஞ்சில் சுமக்காத எண்ணங்கள் ஒருபோதும் நிஜமாக செயற்பட போவதில்லை. முன்னேற்றத்தை முனைப்பாக நெஞ்சில் நிறுத்தாத இவரும் இறுதி வெற்றி பெறமாட்டார்கள். கெட்ட வார்த்தைகளை உன் நெஞ்சில் பாதுகாத்தால் அவை உன் நெஞ்சை அந்த வார்த்தைகள் போலவே அழுக்காக்கும் என்பதை உணர்ந்து கொள். இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். உலகம் உங்களை தேடும் என்ற ஒரு தலைப்பில், தகுதி இருந்தால் உலகமே உங்களை தேடி வரும். தகுதி என்பதில் உள்ள தா என்பது தன்னம்பிக்கையும், கு என்பது குறிக்கோளையும், தி என்பது திறமையும் குறிக்கின்றது. ஆம், உங்களுக்கு தன்னம்பிக்கையும் குறிக்கோளையும் அடைவதற்கான திறமையும் இருக்கும் என்றால் வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பது உறுதி. தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கு என்ன செய்வது என்று நீங்கள் கேட்கலாம். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டுமானால் கீழ்க்கான மூன்று பண்புகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் தோல்விகளுக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டும். ஒருபோதும் மற்றவர்களை புறக்கூடாதீர்கள். திறமைகளை வளர்த்து கொண்டே இருங்கள். சுயபட்சாதாபம் கொள்ளாதீர்கள். தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் அத்தோல்விக்கு பொறுப்பேற்று அது எவ்வாறு நேர்ந்தது என்றும், இனிமேல் தோல்வி நேராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என சிந்திக்க வேண்டும். சிந்திக்க சிந்திக்க தெளிவு பிறக்கும். தெளிவான மனம் ஆற்றலின் அக்கிய பாத்திரமாக மாறும். மேலும் வெற்றி உன்னை வெள்ளி உலகுக்கு அடையாளம் காட்டும். ஆனால் தோல்விதான் உன்னை உனக்கே அடையாளம் காட்டும். தோல்விக்கு பொறுப்பேற்கும் போதுதான் தன்னம்பிக்கையும் மன வலிமையும் கூடுகிறது. நன்றி, வணக்கம்.
தலை பாழும், காதல் வந்தால் தலை பாழும்.
ஸ்பைசிலாந்து இலங்கை, இந்திய மற்றும் இதர நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைசிலாந்து. நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைசிலாந்து. விசேட விலை கழிவுகளில் உங்களுக்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைசிலாந்து. என்றும் தரமான மளிகைப் பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைசிலாந்து. என்றும் மறவாதீர்கள், ஸ்பைசிலாந்து. இலக்கியச்சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் பிள்ளைகளுக்கு ஒரு கவிதை. எழுதியவர் சுப்பிரமணியம் என்ற எழுத்தாளர். சிரித்து பேச பழகு, அதுதான் சிறந்த முகத்தின் அழகு. சிறிய இதய வயலில் படிப்பை விதைக்கணும், பெரிய வயதில் மேதை என்னும் பெருமை கிடைக்கணும். தீனை அடைப்பது தீயல்ல, தீமைக்கு தீமை மருந்தல்ல. தீனை தண்ணீர் அணைத்து விடும், செய்த தீமையை நன்மை திருத்திவிடும். அருமையான அறிவுரைகள் கொண்ட அந்த கவிதையை கேளுங்கள் மீண்டும். சிரித்து பேச பழகு, அதுதான் சிறந்த முகத்தின் அழகு. சிறிய இதய வயலில் படிப்பை விதைக்கணும், பெரிய வயதில் மேதை என்னும் பெருமை கிடைக்கணும். தீனை அணைப்பது தீயல்ல, தீமைக்கு தீமை மருந்தல்ல. தீனை தண்ணீர் அணைத்து விடும், செய்த தீமையை நன்மை திருத்திவிடும். அடுத்ததாக சில தமிழ் பழமொழிகளை தொகுத்து உங்களுக்கு வழங்குகின்றோம். தமிழில் ஆயிரக்கணக்கான பழமொழிகள் உள்ளன. எல்லாவற்றிலும் சிறந்த கருத்துகள் உள்ளன. சில பழமொழிகளில் மறைமுகமான கருத்தும் உள்ளது. பழமொழிகளை கேளுங்கள். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. அந்த நாளிலே ஆலம் குச்சியும் வேலம் குச்சியும் பல் பிளக்குவதற்கு பாவித்தார்கள். எனவே ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, அதே போலவே நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. தமிழ் இலக்கியங்களில் நீதி நூல்களில் மிகவும் சிறந்ததாக கருதப்படும் நூல்கள் திருக்குறளும் நாலடியாரும். எனவே நாலு அடி கொண்ட நாலடியாரும் இரண்டு அடி கொண்ட திருக்குறளும் சொல்லுக்கு ஞானத்துக்கு உதவியாகும் என்று கருத்தப்படுகின்றது. அந்த பழமொழியை மீண்டும் பார்ப்போம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. அடுத்ததாக, ஆர் குத்தினாலும் அரிசியானால் சரி, ஆர் குத்தினாலும் அரிசியானால் சரி. ஒரு கர்மத்தை செய்ய வேண்டுமானாலும் செய்ய வேண்டுமானால் அது ஆர் செய்தாலும் அதன் விளைவுகள் சரியாக இருந்தால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை பற்றி சரியாக செய்யப்பட்டால் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுதான் இந்த பழமொழியின் மறைமுகமான கருத்து. அதாவது நெல்லை கொடந்து ஆள் குத்தினாலும் அரிசியானால் அதன் விளைவு சரியானது என்பதும் அந்த பழமொழியின் கருத்து. ஆர் குத்தினாலும் அரிசியானால் சரி. அறிவுடையாரை அரசனும் விரும்புவான். அறிவுடையாரை அரசனும் விரும்புவான். இது ஒரு கருத்து, மிகவும் எளிதானது. உலகத்திலேயே மிகவும் மதிப்புக்கு உள்ளானவர்கள் அறிவுள்ளவர்கள். அரசர்களோ பெரிய தளபதிகளோ ஜனாதிபதிகளோ விட அறிவுள்ளவர்களைத்தான் உலகம் மதிக்கின்றது. அதனால் அறிவுடையாரை அரசனும் விரும்புவான். அடுத்ததாக அற்ப சுகம் கோடி துக்கம். அற்ப சுகம் கோடி துக்கம். கேவலம் ஒரு சிறு சுகத்துக்காக விளையாட செயலை செய்துவிட்டு பின்பு மிகவும் துன்பப்பட வேண்டி வரும் என்பதை இந்த பழமொழி எடுத்து கூறுகின்றது. மிகவும் சிறிய சுகத்துக்காக பின் கோடிக்கணக்கு துக்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது இந்த பழமொழியின் கருத்து. எனவே எதையும் செய்ய முன் நாம் சிந்தித்து செய்ய வேண்டும். ஆசை வைத்தால் நாசம்தான். ஆசை வைத்தால் நாசம்தான். இது இந்த இங்கு ஆசை என்று குறிப்பிடப்படுவது பேராசை. பேராசைப்பட்டு எத்தனையோ பேர் மிகவும் துன்பப்படுகின்றார்கள். உதாரணமாக பேராசையால் அளவுக்கு மீறி கடனை எடுத்து போட்டு வாழ்க்கை முழுவதும் துன்பப்படுகின்றார்கள். எனவே ஆசையை குறைக்க வேண்டும். ஆசை அளவுக்கேற்ப இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆசை வைத்தால் நாசம்தான். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிரு. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிரு. ஒரு கருமத்தை நாங்கள் செய்ய வேண்டுமானால் அந்த கருமத்தையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் வேறு என்ன செய்தாலும் எவ்வளவுதான் கூத்தாடினாலும் அந்த கருமத்தை பற்றிய சிந்தனை உங்களை விட்டு அகலப்படாது. இதனால்தான் நீதிநெறி விளக்கம் என்ற நூலில் கருமமே கண்ணாயினார் கண் தூங்கார் பசி நோக்கார் மெய் வருத்தம் பாரார் என்று நீதிநெறி விளக்கம் கூறுகின்றது. ஆழம் தெரியாமல் காலை விடாதே. இதன் நேரடியான கருத்து, ஒரு ஆற்றிலோ கடலுக்கோ போனால் காலை விட்டு போட்டு ஆழத்தை தெரியாமல் அதனால் நீரில் மூழ்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை கூறுகின்றது. ஆனால் மறைமுகமான கருத்து, ஒரு எதையும் செய்ய முன் அதன் விளைவுகளை நோக்கி செய்ய வேண்டும். விளைவுகளை தெரியாமல் செய்துவிட்டு பலர் துன்பத்தில் பெரும் துன்பத்தில் ஆழ்கின்றார்கள் என்று இந்த பழமொழி கூறுகின்றது. எனவே ஆழம் தெரியாமல் காலை விடாது. ஆனைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம். நம்முடைய வாழ்வின் மிகவும் வாழ்வு மிகவும் நிலையற்றது. இன்று பணக்காரனாக இருப்பவன் நாளை பிச்சைக்காரனாகின்றான். இன்று பிச்சைக்காரனாக இருப்பவன் நாளை பணக்காரனாகின்றான். எனவே ஒவ்வொருத்தருக்கும் காலம் இருக்கின்றது, உரிய காலம். அதனால்தான் இந்த பழமொழி ஆனைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் என்று சொல்கின்றது. விடுவார் பிச்சையை கெடுக்காதே. விடுவார் பிச்சையை கெடுக்காதே. நாங்கள் பிச்சை கொடுக்க வேண்டும் என்று நீதி நூல்கள் கூறுகின்றன. அது மட்டுமல்ல, நாங்கள் கொடுக்காவிட்டாலும் மற்றவர்கள் பிச்சை கொடுக்க போகும்போது நாங்கள் அதை தடுக்கப்படாது. அது பெரிய பாவம் என்று இந்த பழமொழி கூறுகின்றது. விடுவார் பிச்சையை கெடுக்காதே. இறுதியாக இன்றிருப்பார் நாளை இல்லை, இன்றைக்கு செத்தால் செத்தால் நாளைக்கு இரண்டு நாள். இதுவும் வாழ்வின் நிலையாமையை எடுத்து கூறுகின்றது. வாழ்வின் தன்மை, நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, இன்று இருப்பவர்கள் நாளை இல்லை. இன்றைக்கு ஒருவர் செத்துவிட்டால் நாளைக்கு இரண்டு நாள் ஆகிவிடும் என்று வாழ்வையின் இயல்பான தன்மையை இந்த பழமொழி கூறுகின்றது. நன்றி, வணக்கம் நேயர்களே.
சண்டையே வரும். மாமியார் மருமக சண்டை இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது பதிகம் இருந்தா சொல்லு கேட்டேன். இப்படி எல்லாம் நீங்க எதிர்காலத்துல கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த காலத்திலேயே நம்ம ஞானம் பெரியவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஐயோ, நிஜமாதான் சொல்றீங்களா? இதுக்கு கூட பதிகம் இருக்கான்னு சத்தியமா இருக்கு. அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டர் ஒரு அற்புதமான பதிகம் அருளி இருக்கிறார். 100 பாடல்கள்ல ஒரு ஒரு பாடலுக்கும் ஒரு ஒரு சிறப்பு உண்டு. அதுல ஒரு பாடல் மாமியார் மருமக சண்டை இல்லாம இருக்கிறதுக்குன்னு இந்த பாட்டு. அந்த பாட்டை நான் கலண்டர்ல எழுதியிருக்கேன். யார் வீட்லயாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கிட்டு போய் முதல்ல சண்டை போடாம படிங்க. அதை படிக்கிறதுக்கு முன்னாடி அதுல என்ன எழுதியிருக்கிறேன்னு படிச்சு பார்த்துட்டு அப்புறமா பதிகத்தை படிங்க. மாமியார் மருமகள் ரெண்டு உறவு. ஒரு மகனை பெற்று வளர்த்து இந்த மகன்தான் நமக்கு ஆதாரம் என்று நம்பிக்கொண்டிருப்பவள் தாய். தன்னுடைய தாய், தந்தை, உற்றார், உறவினர், சுற்றம், நட்பு, தோழிமார்கள், தான் படித்த படிப்பு, ஊர், தேசம் என்று அத்தனையும் அற்றுவிட்டு தாலி கட்டிய கணவனே கதி என்று நம்பி வருபவள் மனைவி. இதுல ஒரு கணவனுக்கு யார் மேல அதீதமான உரிமை உண்டுங்கிறதுலதான் பிரச்சனையே வருது இல்லையா? தன் கணவனை தான் தான் கவனிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வருபவள் மனைவி. அவளுக்கு வேலையே புருஷனை கவனிக்கிறது தான். இந்த அம்மா 30 வருஷமா கவனிச்சார், 30 வருஷமா பையனுக்கு இவதான் சோறு போட்டா, 30 வருஷமா பையன் பைக்ல ஆபீஸ்க்கு போகும்போது இவதான் டாட்டா காட்டினா, 30 வருஷமா பையன் இவனுக்குதான் புடவை எடுத்து கொடுத்தா, எல்லாம் இவளுக்குதான் நடந்தது. இப்ப புதுசா ஒருத்தி நின்னு டாட்டா காட்டினா இவளுக்கு கோபம் வரும். அது என்ன அவளுக்கிட்ட, அவ வந்ததே டாட்டா காட்டுறதுக்கு தானே, எப்படியோ அவ வந்ததே டாட்டா காட்டுறதுக்கு தானே. அவ வேலைய அவ செய்யற, நம்ம வேலை என்ன நம்ம செய்யணும். இதுல நான் ரொம்ப எளிமையான ஒரு வழி சொல்றேங்க. மாமியார் மருமக சண்டை இல்லாம இருக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான வழி சொல்றேன். நிறைய பேரு பையனை கைக்குள்ள வச்சுக்கணும், பையனை கைக்குள்ள வச்சுக்கணும்னே முயற்சி பண்ணுவாங்க. பையன் கைக்குள்ளே சத்தியமாக வரமாட்டான். அம்மாவை மதிக்கிற மாதிரி நடிப்பான். பசங்கள்லாம் வருத்தப்படாதீங்க, இயல்பு அதுதான். மனைவி எதிர்காலம், தாய் இறந்த காலம். ஒரு இளைஞன் எதிர்காலத்தின் நோக்கி போவானா இறந்த காலத்துக்கு பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருப்பானா? எதிர்காலம் அவனுக்கு தேவை. இறந்த காலம் தாய் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக பேச்ச கேக்குற மாதிரி நடிப்பான். நம்ம மனைவி என்ன சொல்றாலும் அதைத்தான் செய்வான். நான் இதுக்குதான் யோசனை சொல்றேன், மகனை கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு, நடக்கவே நடக்காது. மகனை வச்சுக்கலாம் முடியாது கைக்குள்ள, மருமகளை கைக்குள்ள வச்சுக்கோங்க. ரொம்ப சுலபமான வழி, ஒரு பொம்பளையும் இன்னொரு பொம்பளையும் சீக்கிரமா சேர்ந்துக்குவா. ஆனா ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளோட சேர்றதுலேயும் ரொம்ப கஷ்டம் இருக்கு. ரெண்டுமே உண்டு, ரெண்டும் சுலபமாவும் நடக்கும் கஷ்டமாவும் நடக்கும். நீங்க சுலபமா நடத்திதான் பாருங்களேன். ஒரு புருஷன் மொண்டாட்டி தீபாவளிக்கு துணிமணி எடுக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. மருமக வீட்டுல, மாமியார் மருமக எல்லாம், கணவன் மனைவியும் கடைக்கு கிளம்புறாங்க. இந்த அம்மா பையனை கூப்பிட்டு சொல்றாடே, எனக்கு 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு வரணும்டா, உன் மொண்டாட்டிக்கு 5000 ரூபாய்க்கு எடுத்துட்டு எனக்கு 1000-2000 ரூபாய்க்குலாம் எடுத்துட்டுலாம் வரக்கூடாது. போகும்போதே அங்க கடையில போய் அவன் புடவை எடுக்கும் போது எங்க அம்மாவுக்கு ஒரு புடவை, எங்க அம்மா கேட்டாங்களே இங்கேயே நீ 4500 ரூபாய் 5000 ரூபாய்க்கு தானே பாக்குற, இங்கேயே பாத்துள்ளாம. ஏன் வீட்டுல இருக்கிற உங்க அம்மாக்கு என்ன 5000 ரூபாய்க்கு புடவை? நான் 4 இடத்துக்கு வெளியே போவேன் வருவேன், எனக்கு வேலை இருக்குது, ஆபீஸ்ல ஏதாவது ஃபங்க்ஷனா நாங்க கட்டிட்டு போனோம், சும்மா இருக்கிற உங்க அம்மாவுக்கு 5000 ரூபாய் எனக்கு 5000 ரூபாயா, வேற வேலை இல்லை உங்களுக்கு, அந்த கிழவிதான் எதனா சொல்லி கொடுத்துன்னா நீங்களும் இங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. யார் அப்புறம் மாசம் மாசம் அந்த பில்லு இந்த பில்லுன்னு எல்லாம் கட்டுறது? ஒரு 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் புடவை எடுத்துட்டு கம்முன்னு பேசாம வாங்க, ஜோலி முடிஞ்சுதா? இதே மாமியார் என்ன பண்ணணும், வெளியில ரெண்டு பேரும் போகும்போது ஏன்பா நல்லா போய் பார்த்து உன் பொண்டாட்டிக்கு என்னெல்லாம் வேணுமோ நல்லா எடுத்து கொடுப்பா, அம்மா உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ வாங்கிக்கம்மா, எத்தனை புடவை வேணாலும் எடுத்துக்கோ, எனக்கு வச்சு படைக்கணும், புதுசுன்னு ஒண்ணு கட்டணும், நான் எங்க வெளியே தெருவியா போறேன், எனக்கு ஒரு வேலையும் கிடையாது, நான் வீட்டுலதான் இருக்கேன், நிறைய புடவை பீரோல சும்மாதான் தூங்குது, ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வாமா, எனக்கு நிறைய எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ நல்லா சந்தோஷமா போயிட்டு வாமா பையனோட. என்ன அங்க போய் எங்க அம்மா புடவை எடுக்கணும் நாங்களே? ஆமா ஆமாங்க, அத்தைக்கு நம்ம தானேங்க செய்யணும், நம்ம செய்யாம யார் செய்வா அத்தைக்கு? எனக்கு இருக்கிற மாதிரியே அத்தைக்கும் 5000 ரூபாய்க்கு எடுங்க. இல்லையா அம்மா 1000 ரூபாய், அவங்க பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அதுக்காக நம்ம அப்படியே அவங்களை வச்சுக்க முடியும், நீங்க வேற சும்மா இருங்க, நானே எடுக்கிறேன், அத்தைக்கு இந்த கலர் தான் பிடிக்கும்னு எடுத்துட்டு வருவார். இப்ப நமக்கு தேவை 5000 ரூபாய் புடவை, கிடைச்சுதா இல்லையா? நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், யாரை எங்கே எப்படி பிடித்தால் நம் வாழ்க்கை எளிதாக நகரும் என்கின்ற வாழ்வியல் சூக்ஷமத்தை உணர்ந்து கொள்ளுங்க. மருமகள், அவளுக்கு பேரே மருமகள், மகனை மருவிய மகள். ஒரு மருமகள் என்பவள் அந்த குடும்பத்தினுடைய ஆணி வேர். தன் மகனின் முழு மகிழ்ச்சிக்கும் காரணமானவள் அவளே. அவளை நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுல ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வது என்பதுதான் வாழ்க்கை. குழந்தைகள் மேல் வைக்கக்கூடிய பற்றை என்றைக்கு அறுத்து இன்னொரு குழந்தைய என் குழந்தையாக, யாரோ பெற்ற பெண்ணை என் மகளாக ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு மனித நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம்னு அர்த்தம். படிப்படியா ஏறணும் இல்ல, இப்படியே நின்றுட்டு இருக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போகணும் இல்ல. அந்த நிலையை நமக்கு காட்டக்கூடிய அற்புதமான வரலாறு. அதனால இந்த வரலாறை கேட்டவர்கள், மாமியாரா இருக்கட்டும் மருமகளா இருக்கட்டும், ஆம்பளைங்களுக்கும் இதேதான், குழந்தை அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஆண்கள் எப்பவுமே வந்து பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் வளர்க்கிற போது அவங்க தெளிவா வளர்ப்பாங்க. இதுல குழப்பத்திலேயே வளர்க்கறது யாருன்னா நம்ம தான். அது இப்படி விடுறதும் முடியல, அப்படியும் முடியல, இப்படியும் முடியல. எல்லா ஜீவராசிகளுக்கும் தாய்ப்பாசம் உண்டு. நாயே நம்ம எப்படி நினைக்கிறோம், ஆனா நாய்க்கு இருக்கிற தாய்ப்பாசம் உலகத்துல எதுக்குமே கிடையாது. தன் குட்டிய அந்த உரிமையாளர் எடுத்தா கூட அந்த நாய்க்கு பிடிக்காது. குட்டியில அப்படி பாதுகாத்தது, ஒரு நில வந்த உடனே என்ன பண்ணுச்சு, பக்கத்துல சேர்க்காது, விரட்டி விட்டுடும் குட்டிய. ஏன், உன்னை நீ காப்பாற்றி கொள்ள என் பின்னே வந்து ஒளிந்து கொள்ளாதே. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் தான் குழந்தை மேல வைக்கிற பற்றை துறந்து தான் வாழ்கிறது. ஆனா நம்ம தான் கடைசி வரைக்கும் அதோடே முட்டி மோதி எல்லாம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னைக்கு இந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நாம் மாறுகிறோமோ அன்றைக்கு நம்முடைய பக்தி இதிலிருந்து ஒரு படி உயர்ந்த நிலையை நமக்கு அடைந்திருக்கிறது அப்படின்னு நாம் உணர்ந்து கொள்ளலாம்.
நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
வந்து என்னை தொடும் சத்தம் இன்றி